ಶ್ರೀ ಶೈಲೇಶ ದಯಾಪಾತ್ರಂ ಧೀಭಕ್ತ್ಯಾದಿ ಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರ ಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮ್ಯಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಅಖಿಲಾತ್ಮಗುಣಾವಾಸಂ ಅಜ್ಞಾನ ತಿಮಿರಾಪಹಂ ಆಶ್ರಿತಾನಾಂ ಸುಶರಣಂ ವಂದೇ ಅನಂತಾರ್ಯ ದೇಶಿಕಂ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾನುಜಾಚಾರ್ಯ ಶ್ರೀಪಾದಾಂ ಭೂರುಹದ್ವಯಂ ಸದೂತ್ತಮಾಂಗ ಸಂತಾರ್ಯಂ ಅನಂತಾರ್ಯಂ ಅಹಂ ಭಜೇ ಶ್ರೀಮತ್ಕೃಷ್ಣ ಸಮಾಹ್ವಾಯ ನಮೋ ಯಾಮುನ ಸೂನವೇ ಯತ್ಕಡಾಕ್ಷೈಕ ಲಕ್ಷ್ಯಾಣಾಂ ಸುಲಭ ಶ್ರೀಧರ ಸದಾ. ಸ್ವಾಮಿ ಪೆರಿಯವಾಚಾನ್ ಪಿಳ್ಳೋಡಿಯ ஆவணி ரோஹிணி திருநக்ஷத்திரை அடியொட்டி நடந்து வரும் இந்த தொடரானது அபயப்பிரதான கட்டத்தை பற்றியது. அதாவது ஸ்ரீ விபீஷணாழ்வான் லங்கையிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீராமபிரானை சரணடையும் விஷயத்தை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அதற்கு பெரியவாச்சாம்பிள்ளையிட்ட வியாக்கியானத்தை தொடர்ந்து உரைகள் ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதிலே அடியேன் சென்ற இருமுறை நால்வர் வார்த்தை என்கிற தலைப்பிலே விபீஷணாழ்வான் எம்பெருமானிடத்தில் வந்து நிற்கும் பொழுது அவனுடைய சரணாகதிக்கு எதிர்ப்பாக சில கருத்துக்களை நான்கு பேர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தை முன்னுரையாக தொகுத்திருந்தேன். இன்றைக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அடுத்தது நாம் பார்க்கலாம். லங்கையிலிருந்து ராவணனால் துரத்தப்பட்ட விபீஷணன் ஆகாய மார்க்கமாக நான்கு துணைவர்களுடன் வந்திருந்தான். தன்னை ராமனிடத்திலே விநியோகம் செய்ய வேண்டும் என்று வானர முதலிகளை விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டான். அதை கேட்டவர்கள் முதல் அவன் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. பிறகு அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டு அதை சக்கரவர்த்தி திருமணத்தை சொல்வதற்காக சென்றார்கள். அங்கே சுக்ரீவ மகாராஜர் தனக்கு பூரணமாக அவன் மேல் சந்தேகம்தான், அவனை நம்பக்கூடாது என்று தன் கருத்தை சொல்லி கடைசியிலே அவன் கொல்லவும் தக்கவன் என்று காட்டினார். ஸ்ரீராமபிரானும் ராஜநீதி வழுவாமல் இருப்பதற்காக அங்கிருந்த தலைவர்களையெல்லாம் அழைத்து அவருடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தன்னுடைய வார்த்தைகளின் வகையினால் அவர்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி அவர்கள் தைரியமாகவும் உண்மையாகவும் தங்கள் கருத்துக்களை சொல்லும்படி அவன் அமைத்து வைத்தான். இது அவர்களுடைய பதிலைக் கொண்டே நமக்கு தெரிய வருகிறது. அக்யாத்தம் நாஸ்திதே கிஞ்சித் த்ரிஷுலோகேஷு ராகவ ஆத்மானம் பூஜ்யன் ராம பிரச்சசி அஸ்மான் சுகுர்த்தயா என்று அவர்கள் கூறுகிறார்கள். ராகவனே, இந்த மூன்று உலகங்களிலும் உனக்கு தெரியாத விஷயம் என்றும் ஒன்று கிடையாது. த்ரிஷுலோகேஷு அக்யாத்தம் நாஸ்திதே கிஞ்சித். அப்படிப்பட்ட நீ பிரச்சசி அஸ்மான், எங்களிடம் நீ கேட்கிறாய். எதனால் கேட்கிறாய் என்றால், சுகுர்த்தயா, உன்னுடைய அன்பான திருவுள்ளத்தாலே, உன்னுடைய குளிர்ந்த உள்ளத்தாலே நீ அவ்வாறு கேட்கிறாய் என்று அவர்கள் சொல்லுகிறார். இத்தாலே அவனுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்ட அவன் தங்களிடம் கேட்கிறானே என்ற தங்களுடைய அந்த சந்தோஷத்தையும் அவர்கள் தெரிவிக்கிறார். அவன் ராஜன், அவனுக்கு தெரியாதது என்று ஒன்றும் கிடையாது. அவன் சர்வஜ்ஞன் என்கிறார்கள். அவன் அனைத்தும் அறிந்தவன். அப்படி இருக்கச்சே அவன் தங்களிடம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டியிருக்க, அப்படி அல்லாமல் அவர்கள் கருத்துக்களையும் ஆலோசித்து முடிவெடுக்கிறானே என்று அவர்கள் அந்த இடத்துல காட்டுகிறார். இந்த இடத்துல ஆத்மானம் பூஜையின் என்று அவன் தன்னுடைய மேன்மையை காட்டுகிறான் என்று அவர்கள் சொல்லுகிறார். அது என்ன மேன்மை என்றால், ஆஷித்தன் சொல்லிட்டல்லது செய்தருளார் என்ற ஏற்றம் என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த சுகிருதயா என்பது ஆஷிதற்கு நன்மையே என்னும் திருவுள்ளத்தை உடையீர் என்கிற இம்மகாகுணம் என்று அவர்கள் சொல்லுவதாக அங்கே அவர் வியாக்கியானம் செய்து காட்டுகிறார். இப்படி அவர்களை கேட்பதன் மூலமாக அந்த மகாகுணத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் என்று காட்டுகிறார். அடுத்தது அவர்கள் தம்ஹி சத்யவிரதா சூரகா தார்மிகா திருட விக்ரமஹா பரீட்சியாக்காரா ஸ்மிருதிமான் நிசுஷ்ட ஆத்மா சுஹ்ருச்சுசா என்று அடுத்தது சொல்லுகிறார். இங்கே அவனுடைய மேன்மைகளையெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அவனுடைய குணங்களையெல்லாம் அவர்கள் விவரிக்கிறார்கள். அவன் சத்யவிரதன், உண்மையே பேசக்கூடியவன், உண்மையை விரதமாக கொண்டவன். சூரன் திருட விக்ரமா, அதாவது எடுத்த கொள்கையிலிருந்து மாறாதவன், அவன் ஒரு எண்ணம் ஒரு நிச்சயம் செய்து விட்டானால் அதை ருத்ராதி தேவர்களும் மாற்ற முடியாது என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட அவன் பரீட்சையா காரியங்கிறார், அதாவது அடியார்கள் விஷயத்திலே பரீட்சை செய்தே ஒரு முடிவை எடுப்பான். அவன் ஸ்மிருதிமான், நல்ல ஞானமும் மரப்பின்மையும் கொண்டவன். அவன் சுகுருசு, தன்னுடைய எண்ணத்திலே அவன் தன்னுடைய நண்பர்களை கொண்டவன் என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்தவன், இப்படிப்பட்ட வைலட்சணத்தை கொண்டவன் இன்னொரு இடத்திலே வந்து கேட்கிறானே என்ற தங்களுடைய ஆனந்தத்தை காட்டுகிறான். இப்படி அவனுடைய மேன்மையை சொல்லி அவன் தங்களுக்கு எளியனா இருக்கிறானே என்பது இங்கே காட்டப்படுகிறது. இதைத்தான் திருமலை அனந்தாழ்வானும் கோதாதேவியை பற்றிய தம்முடைய சதுஷ்டோகியிலே, மாதா சேத் துளசி, பிதா யதிதவ விஷ்ணு சித்தோமகான், பிராதா சேத் யதிசேகரக, பிரியதம ஸ்ரீரங்க தாமாயதி, ஞாதாரஸ்தனையா ததுக்தி சரச தன்னேன சம்வர்த்திதா, கோதாதேவி கதம் தொம் அந்ய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி என்று துளசியை மாதாவாக கொண்டவளும், பெரியாழ்வாரை தந்தையாக கொண்டவளும், ஸ்ரீரங்கநாதனை பத்தியாக கொண்டவளும், யதீந்திரரை தனக்கு அண்ணனாக கொண்டவளும், ஞானாதிகளை தனக்கு குழந்தையாகவும் கொண்டவளுமான இவள், இப்படிப்பட்ட உயர்ந்த வெற்றியான இவள் எப்படி தனக்கு எளியாக இருக்கிறாள் என்று விண்ணப்பிக்கிறார் சுவாமி. அதுபோலத்தான் இங்கே வானரர்களும் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடைய எம்பெருமான் எப்படி தங்களுக்கு எளியனாகி தங்களுடைய கருத்தை கேட்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறார். அதிலும் ஒரு முக்கியமான விஷயம், இவன் இங்கே வந்தது தேவர் காரியமாக, அந்த தேவர்கள்தான் இங்கே வானரங்களாக இருக்கிறார்கள். ஆக தேவர் காரியம் ஆசிரித்தர் இட்ட வழக்காம்படி அவர்கள் பக்கலிலே சமர்ப்பித்து வைத்தீர் என்று அவர்கள் அதிசயிக்கிறார்கள் என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி அவன் அவர்களை நிலைப்படுத்தி விட்டதால் ஒவ்வொருவராக தங்களுடைய கருத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அதிலே முதல் நால்வர் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள். அதுதான் இந்த தலைப்புக்கு நமக்கு இதுவரை விஷயமாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் யார், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் பேசுபவன் அங்கதன், வாலியின் குமாரன். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நாம் விபீஷனை முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், பிறகுதான் முடிவு எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை அவன் சொல்லுகிறான். அதிலே ஒரு ஸ்லோகத்திலே மகரிஷி காட்டுகிறார், அர்த்த அனர்த்தௌ வினிஷ்சித்ய விவசாயம் பஜேதஹி குணதா சங்கிரகம் குறியாத் தோஷதஸ்து விசர்ஜயேத். அதாவது வினிஷ்சித்ய, அதாவது ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு, பஜேத நாம் அடைய வேண்டும், எதை என்றால் விவசாயம், நம்முடைய முடிவை அடைய வேண்டும். அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி விசாரிக்க வேண்டும் என்றால், அர்த்த அனர்த்தம், அர்த்தத்தையும் பார்க்க வேண்டும், அனர்த்தத்தையும் பார்க்க வேண்டும், ஒன்று நன்றா அல்லது தீதா என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படி செய்த பிறகு குறியா சங்கிரகம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்த பிறகு குணதகா, குணம் இருந்தால் குறியாத் சங்கிரகம், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தோஷதஸ்து, தோஷங்கள் இருந்தால் விசர்ஜயேத், அதை விட்டுவிட வேண்டும் என்று காட்டுகிறார். ஆக இங்கே அங்கதனுடைய நிலை என்னவென்றால், ஒரு விஷயத்தை இரு பக்கமும் ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும், ஆராயாமல் ஒரு பட்சமாக முடிவெடுக்கக்கூடாது என்று அவன் காட்டுகிறான். இப்படி பரீட்சியாதே சகசைவ தியாக பரிக்கிரகம் காரியம் அல்ல என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அவனுடைய கருத்தால். தோஷம் குணம் இரண்டையும் பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும் என்பது அவனுடைய கொள்கை. பெருமாள் உத்தமோத்தவராகையாலே அவர் தோஷத்தையே குணமாக கொள்ளுவார் என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். ஆழ்வாரும் குன்றனே குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சே என்று சொல்லுகிறார். நம்முடைய பூர்வர்களில் ஒருவரான அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், எற்றேதன் கன்றின் வழுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்று வந்த ஆ என்று தோஷங்களையே போக்கியமாக அவன் கொள்ளுவான் என்று காட்டுகிறார். அப்படி இருக்கக்கூடியது அவனுடைய நிலை. அங்கதனானவன் ஒரு சாமானிய நிலையிலே ஏற்றத்தாழ்வுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும் நிலையிலே அவன் நிற்கிறான். ஆக குணம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தோஷம் இருந்தால் நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய கருத்து. ஏனெனில் குணம் உள்ளவனை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு நன்மை பயக்கும், தோஷம் உள்ளவனை ஏற்றுக்கொண்டால் அது நம்முடைய நாசத்துக்கு நாமே வழி தேடிக் கொள்வது போலாகும் என்பது அவனுடைய எண்ணம். அதனால் விபீஷணனுக்கு ஒரு பரீட்சை வைக்க வேண்டும் என்பது அவனுடைய கருத்து. இவனுடைய தியாக உபாதானத்துக்கு உறுப்பான பரீட்சா பிரகாரத்தை சொல்லுகிறது என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பெருமாளானவர் நத்தியஜெயம் என்ற நிலையில் இருக்கிறார், சுக்ரீவன் ஆனவன் வத்யதாம் என்கிற நிலையில் இருக்கிறான், இவ்விரண்டும் இல்லாமல் நடுவிலே நிற்கிறான் அங்கதனானவன். இது நீதிசாஸ்திரம் பிரசித்தமன்றோ என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆக நமக்கு உபயோகம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் விட்டுவிட வேண்டும் என்பது அவன் கருத்து. ஏன் அப்படி ஆராய வேண்டும், ஆராயாமல் எப்படி முடிவெடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறான் கேட்டால், ஏற்கனவே அவன் சுக்ரீவ மகாராஜ சொன்னதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், அவனுக்கும் அதே சந்தேகங்கள் இருக்கின்றன. இதை இன்னொரு இடத்திலே காட்டுகிறார், சத்ரோஹோ சகாஷாத்து சம்பிராப்தகா சர்வதா சங்க ஏவகி விஸ்வாச யோகியா சகசான கர்த்தவியோ பீஷணகா என்று. அதாவது இங்கே வந்த பீஷணனானவன் எங்கிருந்து வந்திருக்கிறான் என்று கேட்டால், சகாஷாத் சத்ரோஹோ, எதிரிகளின் கூட்டத்திலிருந்து அவன் வந்திருக்கிறான். அதனாலே சர்வதாக தர்க்கியா ஏவகி, எல்லா விதங்களாலும் இவன் சந்தேகப்பட வேண்டியவன். விஸ்வாசனியா ந கர்த்தவியா, இவனை விஸ்வசித்து நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எப்படி என்றால் உடனே அப்படி நாம் முடிவெடுக்கக்கூடாது, சகசா உடனே அந்த முடிவை நாம் எடுக்கக்கூடாது என்று காட்டுகிறான். அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும், உடனே அந்த முடிவை நாம் எடுக்கக்கூடாது என்று அவன் தன்னுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை காட்டுகிறான். சர்வதாக தர்க்கியா ஏவகி என்பதனாலே ஏதோ ஒரு வகையில் மட்டும் அவனை நாம் சந்தேகிக்கக்கூடாது, எல்லா வகையிலும் அவனை சந்தேகிக்க வேண்டும் என்பது அவனுடைய கருத்து. ஏனெனில் அவன் ஆகாய மார்க்கமாக வந்தான், அவன் ராவணனுடைய தம்பி, அவன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன். அப்படி இருக்கச் செய்தே அவனுக்கு இந்த சந்தேகம் ஏற்படுகிறது. ஆனால் பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்தவாறே சுக்ரீவ மகாராஜ அளவுக்கு சென்று கொல்ல வேண்டும் என்று சொல்லாமல் இவ்வளவோடு அவன் நிறுத்திக் கொள்கிறான். இன்னொரு ஸ்லோகத்திலும் இதைதான் காட்டுகிறார் மகரிஷி, யதி தோஷோ மகாம்ஸ் தஸ்மிம்ஸ் தஜ்ஜதாம் அபிஷங்கிதம் குணான்வா அபி வகூன் ஞாத்வா சங்கிரக கிரியதாம் நிருபா என்று. ஓ ராஜனே, ஒருவனிடத்திலே பெரும் குற்றங்கள் இருந்தால், மகான் தோஷகா பெரிய குற்றங்கள் இருந்தால், தேதாம் அவனை விட்டுவிட வேண்டும், அவிசங்கிதம் அதிலே சந்தேகமே கிடையாது. அதே சமயத்திலே அவனிடத்திலே நல்ல குணங்கள் பல இருந்தால், ஞாதாபாபாபி பகூன் குணாம், பல நல்ல குணங்கள் அவனிடத்தில் இருந்தால், கிரியதாம் சங்கிரகா, உடனே அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் முன்னாடி சொன்ன மாதிரி, தோஷங்கள் இருந்தால் விட வேண்டியது, குணங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதிலும் குணங்கள் பலவாக இருந்தால் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள் நசித்து போய்விடும், தோஷங்கள் பலவாக இருந்தால் ஓரளவிற்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நசித்து போய்விடும், நல்ல குணங்கள் போய்விட்டால் நமக்கு நன்மை இல்லை, தீய குணங்கள் மேற்பட்டால் நமக்கு துன்பம் ஏற்படும் என்பதனால அவன் ஸ்ரீராமபிரானுடைய மங்களத்தை கருத்திலே கொண்டு இவ்வாறு உரைக்கிறான். அவனுக்கு ஏன் இவ்வளவு சந்தேகம் ஏற்படுகிறது என்று கேட்டால், அடுத்த சோகத்திலே காட்டுகிறார், சாதயத்வா ஆத்மபாவம் ஹி சரந்தி சதபுத்தையா பரஹந்திச்ச ரந்திரேஷு சோ அனர்த்தகா சுமஹான் பவேத். அதாவது இந்த அறக்கர்கள் தீய எண்ணங்களோடு செல்லக்கூடியவர்கள், அதை மறைக்கக்கூடியவர்கள், தங்களுடைய தீய பாவத்தையெல்லாம் மறைக்கக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் இருப்பதாலே நம்மிடையே அவர்களை விட்டால் அது நமக்கு பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்திவிடும். சுமஹான் அனர்த்தகா, பெரும் அனர்த்தம் பவேத் ஏற்பட்டுவிடும் என்று காட்டுகிறான். ராமபிரானானவன் இவன் சரணாகதன், அதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவன் சொல்லுகிறான், அவன் சரணாகதனாக இருந்தாலும் இவனை பூரணமாக நம்ப முடியாது, நம்பினால் அனர்த்தம் ஏற்பட்டுவிடும் என்று காட்டுகிறான். இப்படி அரக்கர்கள் தங்களுடைய எண்ணங்களை மறைத்துக் கொண்டு வேறு முகத்தைக் கொண்டு நம்மிடையே புகுந்து நம்மை ஏமாற்றி விடுவார்களா என்ற கேள்வி எழுந்தால், அப்படி ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிறது. எங்கே என்றால் மாரீச்சன் விஷயத்திலும் ராவணன் விஷயத்திலும் ஏற்பட்டு அதனால் அனர்த்தம் நேர்ந்தது என்று காட்டுகிறார். வாதகரான ராட்சசர் அனுகூல வேஷத்தோடு சஞ்சரிப்பர் என்னுமிடம் மாரீச்சன் பக்கலிலும் ராவணன் பக்கலிலும் நமக்கு அனுபூதமன்றோ என்று அவன் கேட்பதாக பெரியவாசான் பிள்ளை சொல்லுகிறார். அப்படி ஸ்ரீராமபிரான் என்ன செய்து விடுவார்கள் என்று கேட்டால், ஸ்ரீராமன் தனியாக இருக்கும் பொழுதோ, இல்லை வேறொரு காரியமாக இருக்கும் போதோ, இல்லை அவருடன் கலந்து பழகிக் கொண்டிருக்கும் போது தங்களுடைய தீய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆக அங்கதனானவன் ஒன்றை ஆராய்ந்துதான் முடிவு எடுக்க வேண்டும் என்ற நிலையிலே இருந்து இவ்வாறு ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறான். இவனுக்கு அடுத்ததாக பேசக்கூடியவர் ஷரவர். அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் எப்படி ஆராய வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த விபீஷணனை நாம் ஒரு ஒற்றனை கொண்டு அவன் பின்தொடரும்படி செய்து அவனுடைய எண்ணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. க்ஷிப்ரம் அஸ்மின் நரவியாக்ரா சாரகா பிரதி விதீயதாம் என்று அவர் சொல்லுவதாக மகரிஷி காட்டுகிறார். நரவியாக்ரஹா, அதாவது மனிதர்களுக்குள்ளே புலியை போன்றவனே, சாரஹா, ஒரு சாரனான ஒற்றனை பிரதிவிதீயதாம், நாம் அனுப்ப வேண்டும். எப்பொழுதென்றால் க்ஷிப்ரம், உடனே அனுப்ப வேண்டும் என்று காட்டுகிறார். இவருடைய கருத்து சற்றே வேறுபடுகிறது, இவருடைய போக்கும் சற்று வேறுபடுகிறது. இங்கே ஷரவஸ்தூ என்பதனாலே அந்த தூ என்ற சப்தம் இவருடைய வழி அங்கதனுடைய வழியை காட்டிலும் உயர்ந்தது என்பதாலே அங்கு இருக்கிறது என்று பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். கீழ் பட்சத்தை காட்டில் சுஷ்கத்தையினாலே வந்த விசேஷத்தை என்று காட்டுகிறார் அவர். அங்கதனானவன் விபீஷணனை ஆராய வேண்டும் என்று சொன்னான், ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இவர் ஒரு ஒற்றனை கொண்டு செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அதை நிதானித்து செய்யக்கூடாது, உடனே செய்ய வேண்டும். அவன் நல்லவனாகில் நாம் உடனே அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தீயவனாகில் உடனே அவனை விட்டுவிட வேண்டும். இதற்கு காலம் நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறான். இந்த க்ஷிப்ரம் என்ற வார்த்தையும் முன்னர் விபீஷண ஆழ்வானும் தன்னை உடனே ராகவனிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்ற இடத்திலே அவனும் காட்டியிருந்தான். அதே வார்த்தையை இங்கே இவர் சரபரும் பிரயோகிக்கிறார். அப்படி ஒரு ஒற்றை அனுப்ப வேண்டுமானால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் காட்டுகிறார். சூக்ஷ்ம புத்தினா, அவன் அறிவாளியாக இருக்க வேண்டும். இங்கித நிமித்தங்களாலே அவனுடைய குணதோஷங்களை அறியவல்ல புத்திமான் ஆகிற சரணாலே என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒற்றர்கள் என்பவர்கள் ராஜாக்களுடைய கண்களை போன்றவர்கள். நீயோ ஒரு ராஜன், அதனாலே இவ்விஷயம் உனக்கு தெரியும். யாரை நீ அனுப்ப வேண்டும், எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் என்று சொல்லி அப்படி சொல்லும் போது இவர் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், பரிக்ரஹ கர்த்தவியம் என்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்கதனானவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குணம் இருந்தால், தோஷங்கள் இருந்தால் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். சரபரோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை மட்டுமே சொல்லுகிறார். ஏனெனில் ஸ்ரீராமபிரானுடைய தயை விபீஷணத்திலே பாய்ந்திருக்கிறது என்பதை பார்த்ததனாலே ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இடத்திலே அவர் நிறுத்திவிடுகிறார். மூன்றாவதாக பேசக்கூடியவர் ஜாம்பவான். ஜாம்பவாம்ஸ்து அத சம்பிரேக்ஷ்ய சாஸ்திரபுத்தியா விசக்ஷணஹா வாக்கியம் விஜ்யாபயாம் ஆசகுணவது தோஷ வர்ஜிதம் என்று அவர் காட்டுகிறார். அதாவது புத்திமானான, நியாய அநியாயங்களை உணர்ந்தவரான, இவற்றை ஆராய்ந்து அறிய வல்லவரான ஜாம்பவான் விசக்ஷணஹா, அவர் சாஸ்திரங்கள் அதனுடைய அறிவை நன்றாக கொண்டவர். சாஸ்திரபுத்தியா, அவர் என்ன சொல்லுகிறார், அவர் விஜ்ஞாபனம் பண்ணுகிறார் குற்றமற்ற வார்த்தைகளைக் கொண்டு என்று வால்மீகி இங்கே காட்டுகிறார். அவருடைய வயதாலும் அவருடைய சாஸ்திர ஞானத்தாலும் அவர் உயர்ந்தவர், நீதி சாஸ்திரங்களை அறிந்தவர், அவர் அதிலே தேர்ந்த ஞானத்தை கொண்டவர். அப்படிப்பட்ட அவர் எப்படி சியாவிரான் தயையை தன்னுடைய திருக்கண்களாக கொண்டு விபீஷனை பார்க்கிறானோ அதுபோல இவர் ஞானம் என்கிற கண்களைக் கொண்டு இவ்விஷயத்தை பார்க்கிறார். அவர் தயை கொண்டு பார்ப்பதாலே தோஷத்தையே குணமாக கொள்ளுகிறார். இவர் ஞானத்தைக் கொண்டு பார்ப்பதாலே தோஷமாக தண்டிக்க வேண்டியது குணமாக கொள்ள வேண்டியது என்று காட்டுகிறார். தோஷ வர்ஜிதம் வாக்கியம் என்று அவருடைய வாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீராமபிரானுக்கு பிடிக்காவிட்டாலும் சொல்ல வேண்டிய விஷயத்திலே இவருக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதனாலே தோஷமற்ற வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் என்று காட்டுகிறார் மகரிஷி. பத்த வைராஷ்ச பாபாஷ்ச ராட்சச இந்திராத் விபீஷணஹா அதேஷ காலே சம்பிராப்தா சர்வதா சங்கியதாம் அயம் என்று அவனை எல்லா வகைகளும் சந்தேகிக்கப்பட வேண்டும் என்று அங்கதன் சொன்னது போலவேயும் சுக்ரீவ மகாராஜ் சொன்னது போலும் ஜாம்பவானும் சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால் அவன் ராட்சசேந்திரன் ஆகிய ராவணத்திலிருந்து வந்தவன். அந்த ராவணனோ உன்னிடத்திலே வைரம் பூண்டவன், அவன் பாபங்களை செய்தவன். அதன்றி விபீஷணன் அதேஷ காலே தவறான தேசத்திலும் தவறான காலத்திலும் வந்திருக்கிறான் என்று இவர் தம்முடைய கருத்தை சொல்லுகிறார். ஆக எதிரியினிடத்திலிருந்து வந்தவன் சரியான இடத்திலே வரவில்லை, சரியான நேரத்திலே வரவில்லை. அதனாலே இவனை எல்லா விதங்களாலும் நாம் சந்தேகிக்க வேண்டும் என்பது ஜாம்பவானுடைய வார்த்தை. இந்த ராவணனானவன் இயற்கையான எதிரி என்று அவன் எதிரித்தன்மை ஏறிட்டுக் கொண்டவன். யாரிடத்திலே என்றால் எல்லா உலகங்களும் சரண் புகக்கூடியவனான ஸ்ரீராமபிரானிடத்திலே. ராட்சசர்களோ மற்றவர்களை இம்சிப்பவர்கள், அவனோ அவருடைய தலைவன். அப்படிப்பட்ட அந்த ராவணத்திலிருந்து இவன் வந்திருக்கிறான். அவன் அப்படியானால் இவன் நிர்தோஷனாக தட்டேன் என்பது அடுத்த கேள்வி. அதற்கு சுத்தன் வரும் தேசம் அன்று காலமும் அன்று என்று அவன் சொல்வதாக பெரியவாச்சான் பிள்ளை இங்கே வியாக்கியானம் செய்கிறார். அவன் ரிஷியமுக மலையிலேயே வந்து ஸ்ரீராமனிடத்திலே சரணடைந்திருக்க வேண்டும். அந்த இடத்திலும் வரவில்லை, அந்த காலத்திலையும் வரவில்லை. மாறாக கடற்கரையிலே லங்கைக்கு அருகே இருக்கும்போது வருகிறான், அதுவும் இரவிலே வருகிறான். அதுவும் ராவணன் அவனை எடுத்தெறிந்த பிறகு வருகிறான். நாம் இலங்கை மீது போர் தொடுக்க வரும்போது வருகிறான். அதனாலே இவன் வந்த நேரமும் சரியில்லை, வந்த காலமும் சரியில்லை, இவனை நாம் சந்தேகிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். ஆகையால் முக்த சர்வ பிரகாரத்தாலும் இவன் சரணாகதனாய் வந்தாலும் சங்கிக்கப்படுவான் ஒருவன் என்று பெரியவாச்சான் பிள்ளை உரைக்கிறார். இந்த கருத்தை பின்னர் திருவடியானவர் நிராகரிக்கப் போகிறார். அது ஸ்ரீவசன பூஷணம் என்னும் திவ்யசாஸ்திரத்திலே மணவாள மாமன்கள் செய்யும் வியாக்கியானத்திலும் பறக்கெடுத்து கட்டப்பட்டிருக்கிறது. ச ஏஷ தேசகா காலகா என்கையாலே இருக்கு தேசகால நியமம் இல்லை என்பது ஸ்ரீவசன பூஷண வாக்கியம். இது அடுத்த வரும் உபன்யாசங்களிலே நமக்கு மகனியர்களால் தெளிவாக்கப்படும். ஆக ஜாம்பவானுடைய எண்ணமானது சாஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு இவனை ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும் என்பதாகும். நான்காவதாக வரக்கூடியவர் மைந்தர் என்னும் வானரர். அவர் தன்னுடைய உயர்ந்த வாக்கினாலே சொல்லுகிறார் என்று காட்டுகிறார் வால்மீகி. ததோ மைந்தஸ்து சம்பிரேக்ஷ்ய நய அபநய கோவிதா வாக்கியம் வச்சன சம்பன்னோ விபாஷே ஹேது மத்தரம். அதாவது அந்த மைந்தரானவர் நியாய அநியாயங்களை ஆராய்ந்து சொல்லத்தக்கவர். அவர் உறுதியாக பேசுகிறார் சம்பிரேக்ஷே விபாஷே என்று. வச்சன சம்பன்னா உயர்ந்த வார்த்தைகளாலே சொல்லுகிறார் எது சரியான வழி என்று. இவர் ஜாம்பவானை காட்டிலும் பண்டிதர் என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. நியாய அநியாயங்களை ஆராய்வது, கேட்பவர்கள் தங்களுடைய சொற்களை கேட்பதற்கும் அதனுடைய கருத்தை புரிந்து கொள்வதற்குமான சரியான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவார் என்பதை வச்சன சம்பன்னகா என்று காட்டுகிறார். அப்படிப்பட்ட அவர் அனுஜோ நாம தஸ்ய ஏஷ ராவணஸ்ய விபீஷணகா பிரிச்சதாம் மதுரேன அயம் சனைர் நரபதீஸ்வரா என்று. அரசர்களுக்கெல்லாம் அரசனானவனே இந்த விபீஷணானவன், அனுஜோ நாம இவன் ராவணனுடைய தம்பிதான். தஸ்ய ராவணஸ்ய அனுஜோ நாம, அவன் சொல்வதை நாம் கேட்கலாம். எப்படி கேட்க வேண்டும் என்றால் ஷனைகி மெதுவாகவும் மதுரேன இனிமையான வார்த்தைகளைக் கொண்டும் நாம் கேட்க வேண்டும் என்று இவர் சொல்லுகிறார். இவனை எல்லா வகையிலும் சந்தேகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் இவன் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்பது அவருடைய வார்த்தை. இதைத்தான் ஸ்ரீராமபிரானும் எண்ணுகிறான். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவிலே இருக்கிறான். இவர் அவ்வளவிற்கு போகாமல் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், ஆனால் முதலில் அவன் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்று காட்டுகிறார். அடுத்த ஸ்லோகம் பவாம் அஸ்யது விஜ்ஞாய ததஸ்தத்வம் கரிஷ்யசி யதி துஷ்டோ ந துஷ்டோ வா புத்திபூர்வம் நரசபா என்று. நரர்களுக்குள்ளே உயர்ந்தவனே விஜ்ஞாய தத்வதக அஸ்ய பாவம், அவனுடைய எண்ணம் பாவம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டு துஷ்டோ யதி ந துஷ்டோ, அவன் நல்லவனா தீயவனா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வது புத்திபூர்வம், நம்முடைய புத்தியை கொண்டு, அதைக் கொண்டு நாம் நம்முடைய முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இவருடைய கருத்து. ஆக இவர் விபீஷணாவானை ஆராய வேண்டும் என்ற கருத்தை தான் இவரும் வைக்கிறார். சுக்ரீவர் மகாராஜா சொன்னது போல அவன் தீயவனாக இருக்கக்கூடும், இல்லை தேவரி நினைப்பது போல நல்லவனாக இருக்கக்கூடும், ஆனால் நம்முடைய எண்ணங்களாலே அவன் நல்லவனோ தீயவனோ ஆகப்போவதில்லை, இருவர் நினைவும் அப்பிரயோசனம் என்பது பெரியவாச்சான்புடைய ஸ்ரீசுக்தி. பாவம் அஸ்யது விஜ்ஞாய ததஸ்தத்துவம் கரிஷ்யசி என்று, அவனுடைய எண்ணங்களை நான் சொன்ன வகையிலே புரிந்து கொண்டு நீர் முடிவெடுக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அப்படி ஆராய்ந்த பிறகு அவனை நாம் சுக்ரீவ மகாராஜ சொன்னது போல விட வேண்டியதில்லை, தேவரின் திருவுள்ளத்தைப் போலே நாம் ஏற்றுக்கொள்ளலாம், தேவர் திருவுள்ளத்தின்படியே செய்தருள்கிறது என்று அவர் சொல்வதாக பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். இதிலே முக்கியமான விஷயம் அவர் காட்டக்கூடியது சரணாகதியின் மேன்மையை பார்த்து நீ அதை நினைத்து விடாதே, உன்னுடைய மேன்மையை பார்த்து இந்த முடிவினை எடுக்க வேண்டும். எதிர்த்தலையின் உக்தியின் சீர்மையை பார்க்க அமையுமோ தேவருடைய சீர்மையை பாராது ஒழிகிறது என்று அவர் கேட்பதாக பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். இவ்விஷயமும் நம்முடைய பூர்வர்களாலே பிரபத்தியும் உபாயம் அன்று என்றும் அவனுடைய நினைவே பேற்றுக்கு உபாயம் என்றும் காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இந்நாளுடைய கருத்துக்களை நாம் இங்கே பார்த்தோம். அதாவது ஒருமித்தமாக அவர் சொல்லுவது என்னவென்றால் விபீஷணாவானை உடனே அங்கீகரிக்கக்கூடாது, ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுக்கக்கூடாது என்பதாகும். அப்படி அவர்கள் சொல்வது விபீஷணாழ்வான் இடம் கொண்ட வைரத்தினாலே அல்ல, அது எம்பெருமானுடைய மங்களத்தை வேண்டி சொன்ன வார்த்தைகளாகும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று கேட்டால், இந்த மாறான கருத்துக்களாலே நமக்கு ஒரு சிறந்த ஐதீகம் கிடைக்கிறது. இந்த அபயப்பிரதான கட்டத்தை உடையவரானவர் தம்முடைய சிஷ்யர்களுக்கு உரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நால்வரின் வார்த்தையை கேட்ட பிள்ளை உரங்காவலிதாசர் எழுந்து அங்கிருந்து போக, இடையிலே ஏன் போகிறாய் என்று உடையவர் அவரை கேட்க, இப்படி கடற்கரை வெளியிலே ஸ்ரீராகவனிடத்திலே நேரிலேயே வந்து ஒருவன் சரணாதி செய்யும் போது அதற்கே எவ்வளவு எதிர்ப்பு இருக்குமாகில் நமக்கு என்ன என்ற வருத்தம் ஏற்பட்டதாக அவர் உரைக்க, உடையவர் சொன்னதாக நம்முடைய பூர்வர்கள் பணிப்பது, அது ஸ்ரீராமபிரானுடைய கோஷ்டியில் ஏற்பட்ட விஷயம், இது ராமானுஜராகிய என்னுடைய கோஷ்டியில் ஏற்படக்கூடிய விஷயம், இவ்விரண்டும் வேறு. அங்கே அவருக்கு எதிர்ப்பு இருந்திருக்கலாம், இங்கே நமக்கு அவ்வாறு இருக்க கிடையாது என்பதற்கு அவர் தம்முடைய ஆச்சாரியருக்கு உண்டாகில் தமக்கு உண்டு என்று அவ்வாறு குரு பரம்பரையை முழுதுமாக காண்பித்து இதனாலே நமக்கு வேறு தப்பாது என்று காண்பித்தார் என்று நம்முடைய பெரியோர்கள் பணிப்பர். அத்தகைய உயர்ந்த விஷயம் நமக்கு இந்த நால்வரின் வார்த்தை மூலமாக கிடைத்தது என்பது முக்கியமான ஒன்று. பிள்ளலோகாச்சாரியரும் வேதாந்தம் அறுதியிடுவது என்று சீவசன பூஷணத்தை தொடங்கிவிட்டு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரம் என்று கடைசியிலே காண்பித்தார். அந்த கருத்தை தான் அங்கே உடையவர் இந்த அவயப்பிரதான கட்டத்தின் நால்வர் வார்த்தையைக் கொண்டு பிள்ளை உரங்காவலிதாசருக்கு காண்பித்தார், நிரூபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வாறு இந்த அவயப்பிரதான கட்டத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை துணை கொண்டு ஒருவாறு இந்த நால்வரின் வார்த்தையை இங்கே நாம் அனுபவித்தோம். குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொருத்தொழுமா பிரார்த்தித்து அடியே நமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிலே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவிழிலே சரணம், அடியேன் மதுர கவிதாசன்.